இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தர்க்கத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தை உள்ளவர்களாய் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். 2 பேதுரு 7:12 வானங்கள் என்பதற்கான உள்ளர்த்தம் இராணுவங்கள் முதலியவற்றின் மூலம் செலுத்தும் மனித ஆளுகைகள் மற்றும் வல்லமைக்கு அடையாளமாக அடிக்கடி இவ்வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கம், ஆத்துமாக்கள் சாகும். இதை பற்றி முற்றிலும் உணர்வற்ற நிலை சாவு. அதில் சந்தோஷம், அன்பு, துக்கம், பழிவாங்கும் எண்ணம் போன்ற எந்த நினைவுகளும் நினைவுக்கும் இடமில்லை. மரணத்திற்கு பின் முழு வெற்றிக்கான ஒரு தருணத்தை எல்லா மக்களுக்கும் வேதாகமம் தருகிறது. உயிர்த்தெழுதல், கல்லறையிலிருந்து நித்திய ஜீவனுக்கு இயேசு எழுப்பப்பட்டபடியே அவருடைய கற்பனைகளை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கும் இயேசு திரும்பி வரும்போது அவர்கள் கல்லறையிலிருந்து நித்திய ஜீவனுக்கென எழுப்பப்படுவார்கள். நியாயம் தீர்ப்பு, எதிர்காலத்தில் நல்லோராகிலும் பொல்லோர் யாவரும் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒருவரால், அதாவது இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவார்கள். முழு நீதியுடன் அவர் நியாயம் தீர்த்து அவருடைய தீர்ப்புகளை வல்லமையோடு நிறைவேற்றுவார். நித்திய ஜீவன் அல்லது நித்திய மரணம் என்று அவரவர் வாழ்க்கைக்கு தக்க பலனளிப்பார். புதிய உலக அமைப்பில் நித்திய ஜீவன், இயேசு திரும்பி வரும்போது தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபித்து பூமி முழுவதின் மேலும் ராஜாவாக ஆளுகை செய்வார். தேவனுடைய வல்லமை மற்றும் நியாயங்களினால் பாவமும் வேதனையும் நீக்கப்படும். இயேசுவை உண்மையாய் பின்பற்றுபவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் என்றென்றுமாய் வாழ்வார்கள். அடுத்ததாக நாம் காண இருப்பது மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடு. நீ பயப்படும் காரியங்களுக்கென உன் நேரத்தையும் பணத்தையும் தியாகம் செய்கிறாயா? சிக்கலான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளால் உன் முக்கியமான முடிவுகள் தீர்மானிக்கப்படுகின்றனவா? உன் மதம் அல்லது கலாச்சாரத்தின் விதிகள் உன் வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளவையாயிருக்கிறபடியால் அவைகளை கடைபிடிக்கிறாயா? அல்லது அவைகளுக்கு ஒத்து போகாவிட்டால் என்ன நடக்குமோ என்ற பயத்தினால் அவைகளை கடைபிடிக்கிறாயா? உண்மையாக நடக்கக்கூடியவைகளை ஆதாரமாக கொண்ட பயமா அல்லது மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பயமா? உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் விதிகளை கை கொள்ளாமலேயே எப்படி அநேகர் ஆரோக்கியமும் செழுமையுமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என ஆச்சரியப்பட்டிருக்கிறாயா? தேவனிடத்திலிருந்து பதில்களை வேதாகமம் தருகிறது. தேவனுக்கு மட்டும் பயந்திரு. ஏசாயா 8:11-13 வரை கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. ஆதியிலிருந்து அந்தம் வரை அறிவிற்கு ஒரே தேவன் உண்டு. ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வம் முதற் கொண்டு அறிவிக்கிறேன் என ஆலோசனை நிலை நிற்கும், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தேன். பயப்படுவது அல்லது பிற சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களை வணங்குவது தவறானது. அது மாத்திரமல்ல, அது நோக்கமற்றதும் கூட. இதை பற்றி நாம் அப்போஸ்தலர் 17:24-31 வரைக்கும் படிக்கலாம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொரு தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரகத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தளவியாரிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படி உங்கள் புலவர்களிலும் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாயிருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினால் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர். இப்பொழுது மனந்திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினபடியால் அதன் நியாய நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். உபாகமம் 4:19 உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுந்து சேவித்து இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறுகிறார். உணவு ஒழுங்கு மற்றும் விசேஷித்த நாட்களை அனுசரிப்பது குறித்து வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மக்கள் மோசே நியாயப்பிரமாணத்தின் கீழ் செயல்பட்டு வாழ்ந்தார்கள். அதில் உணவு, ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம், குடும்ப உறவுகள், பாலுறவுகள், பணி சார்ந்த உறவுகள், நிதி, பாவம் குறித்து செயல்பாடுகள் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் குறித்த விதிகளும் அடங்கி இருந்தன. மக்கள் உடல் நலத்துடன் ஒற்றுமையாக வாழ உதவுவதற்காக இந்த பிரமாணங்கள் அமைக்கப்பட்டன. இருப்பினும் வெளிப்புறம் சின்ன சின்ன ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்பதை காட்டிலும் நம் நோக்கங்கள் மற்றும் நம் விசுவாசத்திலே தேவன் அதிக அக்கறை ஆர்வமும் அக்கறையும் கொண்டவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 16:7 எடுத்துக்காட்டாக ஈசாயின் மகன் எலியாப் விஷயத்தில் தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம், நீ அவனுடைய முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மேலும் வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டிலும் கீழ்கண்டவாறு எழுதப்பட்டுள்ளது. புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலே விசேஷமாய் எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான், அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்கிறான். Romans 14:3-5 இருக்கிறது. ஜோசியம், குறி சொல்லுதல் ஆகியவற்றை பின்பற்றாதிருங்கள். இவைகளெல்லாம் மனிதன் கற்பனையை அடிப்படையாக கொண்டவைகள். மக்களின் பகுத்தறிவு குறைவின் காரணமாக இவைகள் அவர்களை பலவீனமாக்குகின்றன. முற்காலங்களில் பாபிலோனியர்கள் அவர்கள் துன்மார்க்கத்தின் நிமித்தமும் ஒரே மெய்யான தேவனை அவர்கள் அசட்டை செய்ததின் நிமித்தமும் அழிக்கப்படுவார்கள் என தேவன் தமது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு பாபிலோனியர்களை எச்சரித்தார். குறிப்பாக தங்களை ரட்சிக்க வல்லமையற்ற மக்களையும் பொருள்களையும் நோக்கி அவர்கள் மேல் தங்கள் நம்பிக்கை வைத்த அவர்களுக்கு தேவன் ஆக்கினை தீர்ப்பளித்தார். Ésaiah 47:13-14 உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுது ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிகிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாலாட்டிய தாலாட்டிய